இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு, தேவனுடைய வார்த்தையினாலே வல்லமை எப்படி புறப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது என்று நம் எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த பொழுது அவருடைய வார்த்தை அநேகருக்கு சுகம் கொடுத்தது, அநேகருக்கு நன்மை செய்தது, அநேகருக்கு நித்திய ஜீவ வார்த்தையினாலே நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொண்டார்கள். இப்படியாக இருக்கிற சமயத்தில் இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தை உயிர்த்தெழுந்து 2000 வருஷம் முடிந்து 3000 வருடங்களிலே நாம் இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை எப்படி இருக்கிறது? நாம் அனுதினமும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம், சிந்திக்கிறோம், எப்படி அந்த வல்லமை நம்மளுக்குள்ள புறப்படுகிறது? சோத்திரம். நிறைய பேர் பிரசங்கம் கேட்கும்போது சொல்லுவாங்க, அல்லது ஜெபம் பண்ணும்போது சொல்லுவாங்க, ஆண்டவர் என்னை தொட்டார், வல்லமை அப்படியே இறங்கிச்சு. சிலவங்க சொல்லுவாங்க, நான் பிரசங்கம் பண்ணும்போது வல்லமை அப்படியே பாய்ஞ்சு ஜனங்களுக்குள்ள போய் அப்படியே ஆண்டவருடைய தொட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. சோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த அனுபவம் நம்மளுக்கு இருக்குதா? சோத்திரம். அந்த காரியத்தை குறித்து நாம் இன்னைக்கு நல்ல தெளிவாக பார்ப்போம். 1 யோவான் 1:1-4 வாசிப்போம். 1 யோவான் 1:1-4.
ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்ததும், எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம்.
போதும். அன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை எழுதும் போது என்ன காரணத்துக்காக எழுதுறாங்கன்னு சொன்னா, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். இவைகளை ஆதி முதல் இருந்தது. என்ன ஆதி முதல் இருந்தது? வார்த்தை இருந்தது. சோத்திரம். ஆதி முதல் இருந்ததுன்னா வார்த்தை, நாங்கள் கேட்டது அப்படின்னா ஆதி முதல் இருந்த வார்த்தைகளை முதலாவது நம்ம காதுகளிலே கேட்கிறோம். காதில் கேட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? எங்கள் கண்களினாலே கண்டது. காதில் கேட்ட உடனே அடுத்தது என்ன நடக்குது?
பார்வை.
அப்படின்னா நம்ம தேவனுடைய வார்த்தை நம்முடைய காதில் உள்ள போன உடனே தேவனுடைய தரிசனங்களை நாம் பார்க்கிறோம், அல்லது வார்த்தையினுடைய மறைப்பொருளை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும். என்ன நோக்கி பார்த்தது? சரி, இங்கிலீஷ் பைபிள் வச்சுருக்கீங்களா? வாசிப்போம். நாங்கள் நோக்கி பார்த்தது, என்னத்தை நோக்கி பார்த்துருக்காங்க அப்படின்னா, காதில் முதல்ல எங்கேயோ வந்து கேட்குறோம், உடனே நம்மளுக்கு தரிசனம் கிடைக்கிது. கிடைச்சோடனே நாம் என்ன பண்ணுறோம்? எங்கிருந்து அந்த சத்தம் வந்தது, எங்கிருந்து அந்த தரிசனம் வந்தது அப்படிங்கிறத நம்ம உத்து பார்க்குறோம். ஆனால் இந்த காதில் வந்து வர்ற சத்தம் வந்து எங்கிருந்தா வந்துடுது நம்மளுக்கு. எப்படியோ ஞாயிற்றுக்கிழமை வரும்போது காதில் சத்தம் போயிடுது. கொஞ்ச பேர்த்துக்கு சத்தம் போனதுக்கப்புறம் என்ன ஆகுது? கண்களில் கொஞ்சம் தரிசனம் கிடச்சிருது, ஆவிக்குரிய தரிசனம். ஆனால் இந்த காது சத்தம் கேட்டு கண்ணில் கொஞ்சம் தரிசனங்களை கண்டதுக்கப்புறம் யாராவது நோக்கி பார்க்குறாங்களா? இல்லை. அதை ஏறெடுத்து பார்க்கறது வாசிங்க பாப்போம்.
That which was from the beginning, which we have heard, which we have seen with our eyes, which we have looked upon, and our hands have handled of the bread of life.
போதும். இங்க பாருங்க, கரெக்டா போட்டிருக்கு. Our hands handled அப்படின்னா நாங்கள கைகளில் நடைமுறைப்படுத்துறது. அப்போ இந்த ஜீவ வார்த்தையை நம்ம காதில் கேட்குறோம், ஏதோ நம்மளுக்கு கொஞ்சம் புஞ்ச மாதிரி தெரியுது, ஆனால் நம்ம நோக்கி பார்க்குறோமா? இல்லை. நம்ம நோக்கி பார்க்கும்போது தான் அந்த ஜீவன் நம்மளுக்குள்ளேருந்து, அல்ல அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன் வந்து நம்மளுக்குள்ள புறப்பட்டு வருது. எதனாலனா, தேவனுடைய வார்த்தையோடு ஐக்கியமாக இருக்கும்படி நாங்கள் இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். அப்போ எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிறது, அல்லது பிதாவோடும் அந்த வார்த்தையோடும் இருக்கிறது. நீங்களும் பிதாவோடும் வார்த்தையோடும் ஐக்கியமாக இருந்து நிறைவான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படி இவையில உங்களுக்கு எழுதுகிறோம். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்குது, ஆனால் அதில் நிறைவாக இருக்குதா அப்படின்னா அப்பப்போ வந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன காரணம்னா, நான் நோக்கி பார்க்கல. நம்ம காதில் கேட்குறோம், நம்மளுக்கு தரிசனங்கள் ஒவ்வொருவருடைய வயதுக்கேற்றபடி அல்லது அறிவுக்கேற்றபடி படிப்புக்கேற்றபடி ஒவ்வொரு மாதிரி புரியுது. ஆனால் எந்த அளவுக்கு நோக்கி பார்த்து அதை கவனம் செலுத்தி அதை வந்து நடைமுறைப்படுத்துகிறார்களோ அப்பொழுது தேவனுடைய சமாதானம் நம்மளுக்குள்ளே இருந்து நிறைவாக இருந்து நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்கிறது. ஒன்று பேதர் 2:4-8 வாசிப்போம்.
மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாலையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பணிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது வெளியேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான கல்லாகிய அந்த கல் இடறுவதற்கு ஏதுவான கல்லும் விழுவதற்கு ஏதுவான கல்மனையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள்.
ஆதி முதல் இருந்த வார்த்தை கிறிஸ்துவனுடைய வார்த்தை. அந்த ஆதி முதல் இருந்த வார்த்தைய இங்கே வந்து வேறொரு மாதிரி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதி முதல் இருந்த வார்த்தை தான் ஆதியில் இருந்த மூளைக்கல். அப்போ வீடு கட்டுறதுக்கு முதல் முதல் ஒரு கல் எடுப்பாங்க, அந்த கல் மூளைக்கல். வேத புஸ்தகத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அதுவும் தேவனாக இருந்தது. அப்போ இங்கே ஆதியில் இருந்த வார்த்தை மூளைக்கல்லாக இருந்து இந்த அகிலாண்ட சிருஷ்டிப்புக்கு எல்லா காரியங்களும் சிருஷ்டிக்கிறதுக்கு இந்த மூளைக்கல்லை தான் ஆண்டவர் பயன்படுத்தினார். வேதத்தில் இருக்கிற எல்லா புஸ்தகத்துக்கும் மூல ஆதாரமான கல் அல்லது வசனம் கிறிஸ்துவினுடைய வசனம். அப்போ இந்த வசனத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் கேட்குறோம். அது வந்து நாம் கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது நம்மளுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. கீழ்ப்படியாமல் போகும்போது என்ன நடக்குது? அந்த தேவனுடைய வார்த்தையுடைய வல்லமை நம்மளுக்குள்ள இல்லை, அல்லது கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் இடறி தான் உழுகிறோம். அப்ப இடறுவதற்கென்று நியமிக்கப்பட்டவர்களா இருக்கிறார்கள். அப்படின்னா இருக்கிற வார்த்தையை வாசிக்கணும், சிந்திக்கணும், தியானிக்கணும், நோக்கி பார்க்கணும், வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படி நடைமுறைப்படுத்தும் பொழுது நாம் என்ன பண்ணுறோன்னா, ஜீவனில் கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனுக்கு பிரியமான ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறோம். இப்படி இல்லைன்னா எல்லாரும் இடறி இடறி விழுகிறாங்க. தேவனுடைய வார்த்தை உலகமெங்கும் ஒவ்வொரு நாளும் அதிகமாக விற்பனையாகிறது, அதிகமாக பிரசங்கிக்கப்படுகிறது, அதிகமான ஜனங்கள் கேட்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு வருகிற ஜனங்கள் எல்லாருமே என்னத்தை நோக்கி வர்றாங்கன்னா, எனக்கு வியாதி தீராதா, என் கஷ்டம் தீராதா, கடன் பிரச்சனை தீராதா, அப்படின்னு தேடி வர்றாங்களே ஒழிய தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை நம்மளுக்குள்ளே வரும்போது நம்மளுக்குள்ள எல்லா பிரச்சனையும் நீங்கி அப்படின்னா ஆவி ஆத்மாவில் முதல்ல சமாதானம் கிடைக்கும், அப்புறம் சரீரத்தில் சுகம் கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பிரச்சனையிலிருந்தும் விடுதலையாக முடியும். அப்படிங்கிறத நினைக்காம முதல்ல கடன் தீரணும், முதல்ல வியாதி தீரணும். அப்போ இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது சொல்கிறாரு, பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறிய, முதல்ல பாத்திரத்தினுடைய உள்புறத்தை சுத்தமாக்கு. உள்ள சுத்தமாயிருச்சுன்னா அந்த உள்ளே இருக்கிற வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரகாசித்து வெளியிலையும் கொண்டு வரும், வெளியிலையும் அந்த வெளிச்சம் தெரியும். இப்போ நம்ம வெளியில் என்ன பண்ணுறோன்னா நல்லா சுத்தமாக்கி வச்சுருக்கிறோம், சரீரத்தினுடைய காரியங்களை தான் கவலைப்பட்டுருக்குறோம், புறம்பே இருக்கிற காரியங்களை தான் கவலைப்பட்டுருக்கோம், என்ன சாப்பிடுவோம், என்ன வஸ்திரம் உடுப்போம். ஆனால் உள்ளே இருக்கிற ஆத்மா அல்லது ஆவி இந்த மாதிரி காரியத்தை நாம் எப்படி வந்து ஜீவனோடு வச்சுக்கலாம், அல்லது அது சமாதானமாக இருக்கிறதுக்கு அல்லது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு யாரும் நினைக்கிறது இல்லை. அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நம்முடைய ஆவி ஆத்மாவில் தேடும் பொழுது மற்றதெல்லாம் தானாகவே நம்மளுக்கு கிடைக்கும். இப்படியாக இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு வருகிற எல்லாருமே ஏதோ ஒரு ஆதாயத்தை தேடி, அற்புத அடையாளங்கள், தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாங்களா, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து இவங்க ஏதாவது நம்மளை குறித்து சொல்ல மாட்டாங்களா இப்படின்னு இன்னைக்கு புறஜாதியிலிருந்து மனந்திரும்பி வந்ததுனால அந்த புறஜாதிகளுக்குள்ள இருக்கிற என்னென்ன ஆசரிப்புகள் வழிமுறைகள் இருக்குதோ அவ்வளவும் கொண்டு வந்து தேவனுடைய வார்த்தையின் இடத்துல அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையை முதலாவது வாசித்து சிந்தித்து தியானிக்கும் போது தான் அது இருதயத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக கிரியேட் செய்யும். அதை விட்டு போட்டு காதில் கேட்கணும், உடனே சுகமாயிடணும், அது ஒருபோது நடக்காது. அப்படி நினைக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொரு நாளும் அது இடறி இடறி விழுந்து கொண்டிருக்கிறார்கள். லூக்கா 8:43-47 லூக்கா 8:43-47
அப்பொழுது 12 வருஷமாய் பெரும் பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சுஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாதென்று எல்லாரும் சொன்ன பொழுது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருங்கிக் கொண்டிருக்கிறார்களே, உம்மை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர்கள் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், அதனால் ஒருவர் என்னை தொட்டதுன்று என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தார்.
இங்கே இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரயாணத்துல போயிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்திரீ வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் அப்படிங்கிற விசுவாசம் அவளுக்கு இருந்துச்சு. அப்போ அந்த சமயத்தில் யாருக்கும் தெரியாமல் வஸ்திரத்தினுடைய ஒரு ஓரத்தையாகிலும் தொட்டால் நான் சுகமாவேன் நம்பிக்கை இருந்து விசுவாசத்தோடு வந்து தொட்டதுனால அவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அந்த ஸ்திரீயை குணமாக்குச்சு. அப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்திரீ இருக்கிற இடத்துல அநேகம் பேர் இருந்து திரளான ஜனங்கள் அவரை தொட்டுட்டு இருக்காங்க, நெருக்கி தொட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நெருக்கி தொட்டுட்டு இருக்கிற சமயத்தில் வல்லமை புறப்படவே இல்லை. ஆமாம், விசுவாசத்தோடு தொட்டோன்னே வல்லமை அப்படியே எப்படி குதிச்சு தாண்டி அப்படியே மின்னல் மாதிரி பரப்பு போயிடுச்சு. இது அன்னைக்கு எழுத்தின்படி இது நடந்திருக்குது, இன்னைக்கு அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவா இருக்கும்? இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறாங்க, சிந்திக்கிறாங்க, தியானிக்கிறாங்க, ஆனால் வல்லமை புறப்படவே மாட்டேங்குதா? இல்லை, இங்கே கரெக்டு, இங்கே வந்து இதனுடைய பொருள் என்னவா இருக்கும்? இது நம்ம ஒவ்வொரு வார்த்தையை கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திச்சேன்னு இங்கே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன் வந்து இன்றைக்கி நம்ம தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் கேட்குறோம், வாசிக்கிறோம், வல்லமையே புறப்பட மாட்டேங்குதா? சோத்திரம், நானே சொல்லிடுறேன், வஸ்திரத்தின் ஓரத்தையாயிலும் தொட்டால் சுகமடைவேன். அப்போ வஸ்திரம்னா என்ன பொருள், அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவா இருக்கும்? இல்லை, ரட்சிப்புங்கிறது ரட்சிப்பின் பாத்திரம்தான். வஸ்திரம் வெளி வெளிப்படுத்தல். சோத்திரம் வெளிப்படுத்தல 19
என்ன
பண்ணி போட்டிருந்தாருன்னா மெல்லிய வஸ்திரம் போட்டிருந்தாரு, சுத்தமான வஸ்திரம். வஸ்திரனா நீதியின் கிரிகள். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார். அவருடைய வஸ்திரம் ஒரே நூலினால் செய்யப்பட்டது. அப்படின்னா தேவனுடைய வார்த்தை, பைபிள் இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் ஒரு நூலில் இணைச்சி கட்டிடலாம். அப்படிப்பட்ட வஸ்திரம் தான் இன்றைக்கு நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கார். இந்த வஸ்திரம் வந்து யாருக்கு கிடைக்குன்னு சீட்டு மாற்றி மாற்றி போட்டு பார்த்துக்கிறாங்க. இந்த பக்கத்தை நம்ம எடுத்து ஊழியத்துக்கு வச்சுக்கலாமா, இந்த பகுதியை எடுத்து நம்ம வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி பைபிளை அப்படியே பிச்சு பிச்சு பார்க்குறாங்க. இது எனக்கு வருமா, உனக்கு வருமா, இது நம்ம குத்தைக்கு வச்சுக்கலாமா, இந்த ஊழியத்தை நம்ம குத்தைக்கு வச்சுக்கலாமா, இந்த ஊரில் நம்ம சொந்தமாக வச்சுக்கலாமா அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லேயும் ஆண்டவருடைய ஊழியத்தை எடுத்து சீட்டு போட்டு போட்டு பார்க்குறாங்க. யாருக்கு சீட்டு விழுக மாட்டேங்குது. இன்னும் சீட்டு போட்டுட்டே இருக்காங்க, இந்த பகுதி உனக்கு, இந்த பகுதி எனக்குன்னு. அப்படியாக இன்றைக்கு தேவனுடைய வஸ்திரத்தை தொட்டால், அப்போ இன்றைக்கு வஸ்திரம்னா நீதியின் கிரியைகள். அப்போ யாராவது விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து எப்படி வஸ்திரத்தை தொடுறது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையின் மூலம் இருக்கிற நீதியின் கிரியைகளை நாம் செய்யும் பொழுது அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை புறப்பட்டு நம்மளை குணமாக்குது. வஸ்திரத்தை தொடுறதுக்கே வந்து நிறைய பேர்த்துக்கு பயமாக இருக்குது. காதில் மட்டும் கேட்டால் போதும், அப்போ சுகம் அடையணும்னா கை அழுக்காக இருக்குது, எல்லாம் கையை முதல்லாம் சுத்தமாயிரும். தொட்டாச்சுன்னா சரீரம் முழுவதும் சுகமாயிரும். நம்ம தொடலேனா சிலருடைய வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவரே தொடுவார். ஆண்டவர் தொட்டாச்சுன்னா அவ்வளோதான். யோபு சொன்னா, ஆண்டவருடைய கரம் என்னை தொட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள வாதம் வரும்போது இது ஆண்டவருடைய விரல் சொன்னான். ஆமா, தேவன் தொட்டாருன்னா அவ்வளோதான், பரிபூர்ணமா சுகம் அடைஞ்சிடும். ஆனா எங்கேயும் ஓட முடியாது. ஆண்டவர் தொட்டாச்சுன்னா எங்கேயும் ஓட முடியாது. அப்படியாக இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையில் கேட்கிறவர்களாக இருந்து இந்த நற்கிரியைகளை நான் செய்யும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே விடுதலை கிடைக்கும் என்று விசுவாசித்து அந்த நற்கிரியைகள் செய்வார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு எப்பேற்பட்ட கெட்ட பழக்கங்கள் இருந்தாலும் சரி, பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, உடனே அதிலிருந்து விடுதலை ஆகலாம். ஆனால் இன்றைக்கி பக்கத்தில் போய் தொடுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது எல்லாரும். ஆனால் யார் வந்து நான் அப்படியாவது என்னுடைய பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆக முடியும், அப்படியாவது என்னுடைய பிரச்சனையிலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து, அல்லது எனக்கு இருக்கிற தீராத வியாதி அப்படின்னா, எத்தனையோ வைத்தியர்களால் சுகமாக்கப்பட்டு சுகமடையாத எங்கெங்கயோ போய் இந்த தீராத பிரச்சனை எனக்கு தேவனுடைய வார்த்தையில் முடியும்னு சொல்லிட்டு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நற்கிரியைகள் செய்யும் பொழுது அந்த வல்லமை நம்மளை விடுதலையாக்குகிறது. மத்தேயு 14:36 மத்தேயு 14:36
அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள், தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள்.
போதும், ஆண்டவர் பார்த்தாரு எல்லாரும் இவர் தான் போய் போய் எல்லாத்தையும் தொட்டுட்டு இருந்தார். இப்போ அந்த வேலையை விட்டுட்டு இவர் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டாரு. ஜனங்கள்லாம் வந்து கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, நம்ம தொட்டால் எனக்கு வல்லமை அங்கேருந்து புறப்பட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஜனங்க கேட்டாங்க. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, சரி நான் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறேன், யார் யார் என்ன தொடணுமோ எல்லாம் தொட்டுட்டு போகிறாங்க. பாருங்க எப்படி பிரச்சனை இல்லாத வேலை. ஆமா, ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க, லைனா தொட்டுட்டே போயிட்டு இருக்காங்க, லைட் போயிட்டே இருக்குது. ஆமா, ஆண்டவர் ஒரு இடத்துல உட்காந்துட்டாரு, அவர்கிட்ட கேட்டாங்க என்னன்னு, நாங்க தொட்டா சோமான, சரி என்னை எல்லாம் தொட்டுக்கிட்டாரு. ஜனக்கூட்டமான கூட்ட ஜனம் தொட்டுக்கிட்டே போயிட்டே இருக்குது லைனா. அப்ப இவருக்கு நடக்க வேண்டாம்ல, இவர் எங்கேயும் போக வேண்டாம், உட்காந்த இடத்துல அப்படி இருந்துகிட்ட போதும். அப்படி அன்றைக்கு பூமியில் இருந்த பொழுது அவரை தொட வேண்டும் என்று யார் யார் விரும்பினார்களோ, என்னென்ன வியாதியிலிருந்து விடுதலை ஆகணும், என்னென்ன பிரச்சனை தீர்ணும்னு நினைச்சாங்களோ அத்தனை பேருக்கும் அவர் இருக்கிற இடத்துல இருந்து தொட்டதுனால சுகம் கொடுத்தான். இப்படி தொடணும்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்தப்போ எத்தனையோ பேர் வந்து வர்றதுக்கு மனசு இல்லாமல் இருக்கலாம். அப்போ பிரச்சனை இருக்கிறவன் மட்டும்தான் வந்திருப்பான், பிரச்சனை இல்லாதவன் எதுக்கு போய் அவ்வளோ கூட்ட நெரிசலில் போயிருந்துருக்கு. அப்படியாக இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை தொடும்படி யார் யார் விரும்பி வந்து முதல்ல பார்க்குறான், அதில் கேட்குறான், அதுக்கப்புறம் பார்க்குறான், நோக்கி பார்க்குறான், நோக்கி பார்த்து வந்து இதனுடைய வல்லமை எப்படி இருக்குங்கிறத கையின் கிரியலினால் அதை செஞ்சு பார்க்குறான். அதுதான் தொட்டுறதுன்னு அர்த்தம். தொடுறதுன்னா அப்படியே அப்படியே லேசை தொட்டுட்டு அப்படியே போகிறதில்ல. பரிசேயர் சரிசேயர் கொடுத்து சொல்லும்போது சுமப்பதற்கரிய பாரங்களை வந்து ஜனங்கள் மேலே சுமத்துறாங்க, இவர்களும் ஒரு விரலினாலும் தொடமாட்டார்கள். அப்படின்னா ஒரு நற்கிரியை செய்யறதுக்கு முன் வர மாட்டாங்க. அப்போ தொடுவது என்று சொன்னால் நற்கிரியைகள் செய்வது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்குது இல்லை. அதனால எல்லாம் என்னமோ டெய்லி தினந்தோறும் ஆதியில் இருக்கிற வார்த்தையை கேட்குறோம் பார்க்குறோம் எல்லாம் செய்கிற மொழிய தேவனுடைய வார்த்தையில் நம்மளுக்கு வல்லமை உண்டு, அதை நம்முடைய நடைமுறைப்படுத்துவோம், நம்முடைய வாழ்க்கையிலே அதை நடைமுறைக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறேன்னு நினைக்கிற ஜனங்கள் மிக மிக குறைவு. அப்படி நடைமுறைப்படுத்துகிறவர்கள் அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். லூக்கா 7:14 13-14
கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
அப்போ அப்ப ஆண்டவரை தொடணும்னு நினைச்சவங்க எல்லாருமே அவர் பேசாம இருக்காரு, வந்து வந்து தொட்டுட்டு போயிட்டே இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் போய் ஒரு மனுஷனை தொடும்போது அங்கே என்ன சொல்கிறாருன்னா மனது உருகிறார். ஒரு மனுஷனை ஆண்டவர் தொட்டாருன்னா அவன் மேலே மன உருகிறார். அப்போ ஆண்டவருடைய கரம் ஒரு ஆள் மேலே படும்போது அவனுடைய வேதனையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் பார்த்து அவன் மேல் மனதுருகினபடியினால தான் அவர் பக்கத்தில் வர்றாரு. அப்போ இந்த அனுபவம் வந்து எத்தனை பேர்த்துக்கு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் ஆண்டவரால் தொடப்பட்டவங்க எல்லாருமே ஆண்டவரால் சிநேகிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் அதிகமாக அன்பு செலுத்தப்பட்டவர்கள். தேவனுடைய அன்பு அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறபடினால் தேவன் அவர்களை இருக்கிற இடத்துக்கு தேடி வந்து அவர்களை தொடுகிறார். மற்றபடி ஆண்டவர் ஒரு இடத்துல இருப்பார், ஜனங்க தான் போய் போய் அங்கே தொட்டுட்ருக்கணும் ஆண்டவர். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, பிரசங்கத்தை கேட்குறதுக்கு தேவனுடைய வார்த்தைகளை கேட்குறதுக்கு அந்த பிரசங்கம் எங்கே செய்யப்படுகிறதோ அல்லது தேவனுடைய வார்த்தை எங்கே கிடைக்கிறதோ அங்கே தான் ஓடி 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 தேவனுடைய வார்த்தையை கேட்பாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை கேட்குறதுக்கு ஓடி ஆடி இந்த பட்டணம் முழுவதும் அலைஞ்சு திரும்பின அவசியம் இல்லை. அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ எந்த பகுதியில் இருக்கிறார்களோ அந்த பகுதிக்கு தேவனுடைய வார்த்தை அங்கே வந்து சேரும். அப்போ தேவன் மனதுருகிறபடியினால்தான் அந்த மனுஷனை அதிகமாக அலக்கழிக்க கூடாது. இவன் தேவனுடைய வார்த்தையின் மேல் பிரியமாக இருக்கிறான், அல்லது இவன் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு இவன் பாத்திரமானாக இருக்கிறான், அதனால் இவனை அலைய வைக்கக்கூடாது, அவன் இருக்கிற இடத்துல போய் நாம் அவனை ஆசீர்வதிப்போம் அப்படின்னு சொல்லி மனதுருகி அழாதே. மனதுருகிறது மட்டும் இல்லாமல் அழாதே, நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னா பாடையைத்தான் தொட்டாரு. அவன் என்ன பண்ணிட்டான், உடனே அப்பொழுது அவர் வாலிபனை எழுந்து நின்று அவனுக்கு சொல்லுகிறேன் என்றார், உடனே எழுந்திரிச்சிட்டான். அப்ப எப்பேற்பட்ட நிலைமையா இருந்தாலும் சரி, ஆண்டவர் தொட்டார்னா போதும், அவன் எழுந்திரிச்சிட்டான். லூக்கா 6:19-20 என்னை தொடர்ந்து நினைக்கிறீங்கள, அதனுடைய பொருள் என்னங்கிறது இப்பதான் இயேசு கிறிஸ்து ஒரு மறைப்பொருளை வெளிப்படுத்துறாரு. நிறைய பேர் நினைச்சாங்க ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டா அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும், பிள்ளை சூனியம் கட்டு உடையும், வியாதி சுகமாகும், இப்படி நிறையா நினச்சி நினச்சி வந்தாங்க. இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாரு, ஜனங்கள் வந்து எல்லாரும் அவரை தொடும்படி வகை தேடினார்கள், ஆனால் தொட முடியல. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை தேடினார்கள், ஆனால் தொட முடியல. இந்த வசன பகுதியில் எத்தனையோ நாள் வாசித்தது உண்டு, ஆனால் நம்மளுக்கு புரியல. ஆனால் ஆண்டவர் தொட்டாதான் இப்போ புரிய போகுது. இப்போ நிறைய பேர் அப்பா இங்கே போனால் அது கிடைக்கும் இது கிடைக்குன்னு ஓடி ஓடி பார்க்குறாங்க, வகை தேடி ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஆமாம், வல்லம்ப புறப்படுதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, வல்லம்ப புறப்படுங்கிறத எல்லா ஜனங்களும் தெரிஞ்சிட்டாங்க. தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது தொடணும்னு அவரை வேண்டிக் கொள்கிறாங்க, வகை தேடுறாங்க. அதனுடைய பொருள் என்னங்கிறது, நீங்கள் என்னை தொட்டால் மட்டும் ஒன்றும் கிடைக்காது, நான் பொருளை சொல்லிடுறேன். என்னை தொடுவது, என்னிலிருந்து வல்லமை புறப்படுவதுனா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இந்த சரீர பிரகாரமான உலக பிரகாரமான அற்புத அடையாளத்தையும் சரீர சுகத்தையும் தேடிட்டு நீ அலையாத. என்னை தொடர்ந்துடைய உண்மையான பொருள் என்னன்னா, தரித்திரராய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை தொட்டு பார்க்கணும்னு சொல்லும்போது அவன் எதிலோ ஒன்று குறைவாக இருக்கிறான். அப்போ ஆவிக்குரிய நிலைமையிலே தரித்திரமாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இப்பொழுது 21-22 வாசிப்போம். 6:21-22
இப்பொழுது பசியாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். மனுஷகுமார நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை கொள்ளாதது என்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள்.
போதும், இப்ப ஆண்டவருடைய வார்த்தையை தொட்டா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நடக்கும். ஆண்டவருடைய வார்த்தைய தொட்டவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைனா, இதுதான் பிரச்சனை. இவர் என்ன பண்ணுறாரு, தொடாத இடத்துல போய் தொட்டுட்டாரு, பிரச்சனையில் மாட்டிக்கிட்டார். என்ன தொட்டதுனாலன்னா, தேவனுடைய வார்த்தையை தொட்டதுனால இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு. என்னன்னா, பசியாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஒரு நாள் பிரசங்கம் கேட்டது தான், ஒரு நாள் பைபிள் வாசித்தது தான், உடனே இந்த சாமியாரை போகணுன்னு மனசு வந்துருச்சு. ஆமாம், இப்படியாக இருந்து இன்றைக்கு தேவனுடைய காரியத்துக்கு பின் செல்லும் பொழுது, இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை தொட்டா அதனால பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். நிறைய இடத்துல உண்மை பேசணும், நிறைய இடத்துல நற்கிரிகள் செய்யணும், நிறைய இடத்துல செய்ய வேண்டிய சமயத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். இப்படியாக செய்யும்போது ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை எல்லாம் பார்த்து பரியாசம் பண்ணுவாங்க. ஆனால் இப்படியே போய் போய் வரும்போது ஒரு நாள் நீங்கள் நகைப்பீர்கள், அப்படின்னா சந்தோஷமாக இருப்பீர்கள். மனு 22 வசனம், ஆமா, ஆண்டவருடைய வார்த்தையை தொட்டதுனால ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நற்கிரிகளை செய்யும் போது இந்த பூமியில் இருக்கிற ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓரங்கட்டிடுவாங்க. என்னமா ஆகிப்போச்சு இவருக்கு, இவ்வளவு நாள் வரைக்கும் நல்லா இருந்தாரு, இன்னையிலிருந்து உண்மையை பேசுறதுக்கு பழகிட்டாரு, இந்த ஏமாத்திர வேலையை விட்டுட்டாரு, அதனால இவரை வச்சுட்டு நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருந்தார், புளிச்ச மாவனுடைய உபதேசத்தில் கரெக்டாக பேசிகிட்டு இருந்தார், இப்போ புளிச்ச மாவு வந்து இவருக்கு பிடிக்கிறதில்ல, புதுசு புதுசாக வியாக்கியானம் பேசுகிறாரு, இப்படியே வச்சா நம்ம ஊழியம் கெட்டு போயிடும். இப்படியாக இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நிமித்தம் அல்லது தேவனுடைய வார்த்தையை தொட்டதுனால நம்மளை வந்து அநேகர் பகைப்பாங்க, பகைச்சு நம்மளை வந்து பொல்லாத என்று தள்ளி விடுவார்கள். இப்படியே இது கீழே நிறைய வசனம் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் எழுதியிருக்குது. அப்போ தேவனுடைய வார்த்தையை தொடுவது என்பது சும்மா சர்வசாதாரணமான காரியமாக, அப்போ தொடுறதுக்கு வகை பார்க்குறாங்க. வகை பார்க்கும்போது என்ன தொடுறதுக்கு முன்னால் இதெல்லாம் நீங்கள் கவனமாக கவனிச்சுக்கங்க, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்னை தொடுங்கங்கிறாங்க ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இப்போ இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் யாராவது தொடர்றதுக்கு வருவாங்களா? ஒருத்தன் பக்கத்தில் ஆகும். தேவனுடைய வார்த்தையை தொடுவதற்கு முன்பதாக தேவன் அநேக காரியங்களை சொல்லிட்டார், இந்தந்த மாதிரிலாம் நடக்கும், இந்தந்த மாதிரிலாம் நடக்கும், சார் இப்போ வந்து என்னை தொட்டுக்குங்க அப்படின்னு சொன்னால் யாராவது வருவாங்களா? வர மாட்டாங்க. பரிசுத்தமானதை விழுங்குறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணி ஆயிடும். பரிசுத்தமானதை நல்லா சாப்பிட்டுருவாங்க, ஆனால் நடைமுறை கொண்டு வரலைன்னா அதே நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த அப்பத்தை நிதானித்து புசிக்கணும். நிதானித்து புசிக்காமல் கர்த்தருடைய சரீரத்தை கர்த்தருடைய வார்த்தையை நாம் புசிச்சிட்டோம்னா நம்ம குற்றமுள்ளவர்களாக மாறிவிடுவோம். அதனால் தேவனுடைய வார்த்தையை முதல்ல தொட்டு பார்க்குறதுக்கே இவ்வளவு கண்டிஷன் நிபந்தனைகள். அப்போ தொட்டதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் சரீரத்தில் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இன்னும் வந்து சரீரத்தில் அநேக மாற்றங்களை நம்மளுக்கு உண்டாக்கும். அதனால் தேவனுடைய வார்த்தையானது வல்லமை உள்ளது. அந்த வல்லமை உள்ள வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் தொடும் பொழுது நம்மளை அநேக நற்கிரிகள் நம்மளுக்குள்ள மாற்றம் நடக்கும். அந்த மாற்றத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்தாதான் நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய வல்லமை நிறைந்ததாக இருக்கும். அந்த மாற்றத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலன்னு சொன்னால் நான் இப்படியே தான் இருப்பேன், தேவனுடைய வார்த்தை எனக்கு டெய்லி கேட்கணும், டெய்லி வாசிக்கணும், டெய்லி சிந்திக்கணும், நான் மட்டும் மாற மாட்டேன் அப்படியே இருந்தால் ஒரு காரியம் நடக்காது. அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் தொடும்போது அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முழுவதுமாக கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மளுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வருகிறது. அந்த மாற்றத்தினால் பார்த்திங்கன்னா முதல்ல என்ன நடக்குன்னா முகத்தில் வெளிச்சம் பிரகாசிக்கும், அப்புறம் நற்கிரியில் வெளிச்சம் பிரகாசிக்கும், அப்புறம் விளக்கை வந்து விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் உயரமான இடத்துல வைப்பாங்க, அப்புறம் பட்டணத்தில் உயரமான இடத்துல வைப்பாங்க, மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணம் மாதிரி நம்முடைய நற்கிரியைகள் வெளிப்படும். அதனால் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்களுக்கு அநேகருக்கு வெளிச்சம் இருக்கிறது, ஆனால் அது எங்கே பிரகாசிக்குதுன்னா மரக்காலில் மூடி போட்டு யாருக்கும் தெரியாமல் அவங்க இதயத்துக்குள்ளே மட்டும் பிரகாசிக்குது. சிலருக்கு வெளிச்சம் பிரகாசிக்குது, என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய கட்டில் ஒன்று போட்டு கட்டிலுக்கடியில் வெளிச்சத்தை வச்சுக்கிட்டாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ள வெளிச்சம் கொடுக்கறது, நற்கிரியில் கொண்டு வர்றது. ஆனால் இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோன்னா ரகசியமாக நம்ம இருதயத்துக்குள்ளே மட்டும் வச்சுக்கிறோம். கட்டிலுக்கு அடியில் வெளிச்சம் பிரகாசிக்குதுன்னு என்ன அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? கட்டிலுக்கு அடியில் வெளிச்சம் பிரகாசிக்குது,
தனக்கு மட்டும்
இல்லை, அது இல்லை, தனக்கு மட்டுங்கிறத மரக்காலில் மூடி வச்சுருக்கிறது, உள்ள மட்டும்தான் இருக்கும், இருதயத்துக்குள்ள மட்டும்தான் வெளிச்சம் இருக்கும், அடுத்தவனுக்கு பிரகாசிக்கவே பிரகாசிக்காது. பிரகாசிக்கணும்னா மரக்காலை வெளியில் எடுத்து வச்சுக்கலாம், வெளிச்சம் பிரகாசிக்கும். அப்போ அந்த மரக்கால என்ன பண்ணணும், அளந்து போடணும் காசை. ஆமாம், பணத்துக்கு மட்டும்தான் விற்பான், பணத்துக்கு மட்டும்தான் பைபிள் ஸ்கூல், பணத்துக்கு மட்டும்தான் ட்ரெயினிங். அப்போ பணம் கொடுக்கலைன்னா அதை எடுத்து உள்ள வச்சுக்குவோம். அப்படி எத்தனையோ பேர் பணத்துக்கு காசை கொடுத்து இது ஆண்டவருடைய காரியங்களை வாங்கிட்டு வர்றாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா இவன் இருதயத்துலேயும் அந்த மரக்காலை போட்டு மூணு மாதிரி தான் அந்த நேரத்துக்கு புரியுது, அதுக்கப்புறம் எடுத்து சொன்னால் புரிய மாட்டேங்குது. கட்டில் கீழே இருக்குதுன்னா வெளிச்சம் பிரகாசிக்குது, நல்லா நித்திரை. இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம், கட்டில்னா நல்லா படுக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறது. அப்படின்னா வெளிச்சம் பிரகாசிக்குது, என்றைக்கும் சோம்பேறியாகவே இருக்கும், தூங்கிட்டே கிடக்கும். தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ள இருதயத்தில் பிரகாசிக்குது, அடுத்தவங்களுக்கு அந்த வெளிச்சம் பிரகாசிக்காதபடி சோம்பேறியாகவே இருப்பான். அவன் தான் கட்டில்னு சொன்னால் அதான் அர்த்தம். விளக்குத்தண்டுன்னு சொன்னால் அவரவர்களுக்கு தேவன் கொடுத்த ஊழிய அழைப்பில் நிலைத்திருந்து விளக்கு வெளிச்சம் பிரகாசிக்கிறதாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை நம்மளுக்குள்ளே வரும்போது அது பிரகாசமாக இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னா ஒவ்வொரு இடத்துல மாறி மாறி இருக்குது, ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒவ்வொரு மாறி இருக்குது. அதனால் தேவனுடைய வார்த்தையை தொழுவதற்கு முன்பதாக நாம் ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும், நல்லா சிந்தித்து தியானிச்சுக்கணும். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்குது, அதனால் தொடணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமையை நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கும் பொழுது தான் அந்த ஆசீர்வாதம் நம்மளை தேடி வருகிறது. இல்லாட்டினா அந்த வல்லமை எப்படி வந்தது அப்படி திரும்பி போயிடும். சோத்திரம். லூக்கா 7:39. லூக்கா 7:39.
அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபொழுது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் நம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாலென்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார்.
ஆ, போதும். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கறவங்க நடைமுறைப்படுத்துறவங்க எல்லாருமே, ஐயோ இவங்க புறஜாதி ஆச்சே, இவங்க வந்து பாவத்தில் இருக்கிறாங்களாச்சே, இவங்க எப்படி பைபிள் படிக்கிறாங்க, இவங்க எப்படி ஊழியம் செய்கிறாங்க, இவங்க இப்படி ஆண்டவருடைய காரியங்களில் பங்கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க. இன்றைக்கி வசுத்தவான்களாக இருக்கிற அநேகர் மற்றவங்கள இன்றைக்கி குறை சொல்லிகிட்டே இருக்காங்க. நாங்கள் ஊழியை 20 வருஷமாக செய்கிறோம், 30 வருஷமாக செய்கிறோம், நாங்கள் இத்தனை சர்ச்சை கட்டியிருக்கிறோம், இந்த பாவியாக இருக்கிற மனுஷன் அல்லது இப்படிப்பட்ட பேக்ரவுண்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி காரியங்களை செஞ்சிட்டு இருந்தவங்க இன்றைக்கி ஊழியம் செய்கிறாங்க, அது ஆண்டவர் ஏற்றுக்குவாரா, எங்களை தான் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை தொடுகிற மற்ற ஜனங்களை இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு அநேக பேர் பரிகாசம் பண்ணிட்டு, அவங்கள விட நான் தான் நீதிமான், அவங்க ரொம்ப பாவியான ஜனங்கள், பாவத்திலே ஊர்னவங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு என்னன்னு, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னவாக பல்லவ ராஜ்யத்தில் இருப்பார்கள். அப்போ வெள்ளை வெள்ளையும் போட்டுக்கிட்டு நிறையா சர்ச்சை ஸ்தாபிச்சுட்டு பரிசுத்தத்தில் அதிகம் மிஞ்சி மிஞ்சி வளர்ந்து வந்தவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போவாங்கன்னா முடியாது. அதுக்கு முன்பதாக அநேகர் ஆயக்காரரும் பாவிகளும் வேசிகளும் பரலோக ராஜ்யத்தில் இருப்பார்கள். காரணம், தேவனுடைய வார்த்தையின் மேலே அதிக அன்பு இருக்கிறதுனால அவங்க அதை கண்டு கேட்டு தொட்டு உணர்ந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமையை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். இந்த குறை சொல்லிட்டு இருக்கிற ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிரசங்கம் பண்ணுறது மட்டும்தான், கையில் ஒரு விரலையும் கூட தொட மாட்டாங்க, நற்கிரியல் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இந்த ஜனங்க காசெல்லாம் கொண்டு வந்து போட்டாங்கன்னா அந்த பெட்டியை உடைக்கிறது யாரு, எண்றது யாரு, வருஷ கணக்கு பார்க்கறது யாரு, சபையை டெவலப் பண்ணுறது யாரு, ஊழியத்தை டெவலப் பண்ணுறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணம் வந்து சேர்ற இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா ஆளுகளும் சேர்ந்துக்கிட்டு அதை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இப்படி கணக்கு போகிறதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஜனங்கள் வந்து எப்படி தேவனுடைய காரியம் புரிய வைக்கிறது அப்பாவியாக இருக்கிற ஜனங்களுக்கு எப்படி தேவனுடைய வார்த்தையை கொண்டு போகிறது அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஜனம் தேவனுடைய வார்த்தையை எப்படின்னா சும்மா ஒரு பெயரளவுக்கு பிரசங்கம் பண்ணுறது, அந்த வந்து கேட்குற ஜனங்களும் பார்த்தீங்கன்னா பெயரளவுக்கு தான் கேட்டுட்டு போவாங்க. பாட்டு பார்த்தீங்கன்னா குரூப்பாக இருந்து எல்லோரும் நல்லா பாடிடுவாங்க. எல்லாமே வந்து ஒரு சடங்காச்சாரம் மாதிரியே போய் அங்கே தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை இல்லாமல் பெயரளவில் இருந்து எல்லாமே செய்து செய்து இன்றைக்கு மற்றவர்களை பார்த்து குற்றம் சொல்லுகிற அநேகர் இன்றைக்கி இருந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம யாரை குற்றவாளியாக நம்ம தீர்க்கிறோமோ அவங்க வந்து பரலோக ராஜ்யத்துக்கு முன்னால் போயிடுவாங்க. பரிசுத்தம் எனக்கு அதிகம், நாங்கள் நல்லா ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ந்துருக்குறோம், எங்களுக்கு நிறைய தெரியும், அநேக ரகசியங்கள் எங்களுக்கு நிறைய தெரியும், வேதத்தை நாங்கள் நல்லா படிச்சிருக்கிறோம், ஒரு டைம் படிச்சிருக்கோம், ரெண்டு டைம் படிச்சிருக்கிறோம், அப்படி நிறைய ஞான ரகசியங்கள் எங்களுக்கு தெரியும், அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஆண்டவருக்கு வலது பக்கமாக உட்காந்துக்குவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அக்கிரம செய்கைக்காரர், என்னை விட்டு அகன்று போகணும்னு ஆண்டவர் துரத்திடுவார். யோவான் 20:17. இல்லை, யோவான் 20:17.
இயேசு அவரை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்திற்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரத்திற்கு போய், நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார்.
போதும் போதும். இப்போ இங்கே ஆண்டவரோட தொட்டு தொட்டு அற்புத அடையாளங்களை அனுபவிச்சுட்டு இருந்தவங்கள ஒரு குறிப்பிட்ட நாளாகும் போது என்னை தொடாதேன்ட்டார். சோத்திரம், என்னை தொட்டால் உனக்கு ஒன்றும் கிடைக்காது. என்ன அர்த்தம்? என்னை தொடாதேன்ட்டார். போச்சு, ரொம்ப போச்சு. இல்லை, இந்த வசனத்தில் தெளிவாக இருக்குது. நிறைய பேர் தொடணும்னு வாகம் பார்த்தாங்க, தொட்டாங்க, எல்லோரும் குணமானாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளாகும் போது என்னை தொடாதேன்ட்டார். ஏறி போகவில்லை. அதுக்கப்புறம்
நீ என் சகோதரத்துக்கு போய், நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் அவர்களுக்கு சொன்னேன்.
போதும். அப்போ ஆண்டவர் உயிர் தெரிந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாவியான ஸ்திரீ தொட்டா பார்த்தீங்களா, அதே ஸ்திரீ தான் வந்து எப்பவுமே வந்து தொட்டு ஆண்டவருக்கு பணிவிட செய்கிற மாதிரி அல்லது தைலம் பூசுறதுக்கு வேண்டி வந்திருக்கிறார். தைலம் பூசுறது தான் முக்கியமான கடமை. அப்படிங்கிற அந்த கடமையோட தேடி தேடி ஆளை பார்த்து கண்டுபிடிக்க முடியாமல் பக்கத்தில் தோட்டக்காரன் சொல்லி நினச்ச ஒரு ஆளை பார்த்து, சரீரத்தை எங்கே வச்சுருக்கிறீங்க சொல்லுங்கள், சரீரம் மட்டும் கிடச்சா போதும், சரீரத்துக்கு என்ன பண்ணோம், தைலம் பூசணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஆள் வந்து தன்னை வந்து பூமியில் வந்து இயேசு கிறிஸ்து வந்தப்போ இயேசு கிறிஸ்து எங்கெங்கே போனாரோ அங்கே எல்லா ஜனங்களும் போனாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் யாருமே போகக்கூடாத இடத்துல போய் நின்னார். ஆனால் எங்கே மறைஞ்சாலும் அவர் தன்னை பூமியில் இருக்கும்போது தன்னை மறைத்துக்கொள்ளணும்னு சொல்லிட்டு ராத்திரியில் ஒளி மலைக்கு போய் ஜெபம் பண்ணார், கடலில் போட்டில் போயிருந்து வேறு ஊருக்கு போனார், ஜனங்களுடைய தொந்தரவு தாங்க மாட்டாமல் எங்கெங்கேயோ போய் தன்னை மறைச்சிட்டு இருந்தார். அப்படி பல இடங்களுக்கு போய் தன்னை வந்து மறைத்து கொண்டிருந்தார். அதே மாதிரி இங்கே உயிர் தெழுந்ததுக்கப்புறம் என்னை யாருமே கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போகிறார். மறைஞ்சு போகும்போது எங்கே மறைஞ்சாலும் விடாமல் பின்னாலேயே துரத்திட்டு போன ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மகதலேன மரியா. எங்கே போனாலும் விடுறதில்ல. பூமியில் வந்து தன்னை மறைத்துக்கொள்வதற்கு ஒரு இடமே இல்லாமல் போச்சு. அப்படி தேடி தேடி கண்டுபிடிச்சு போனார். தைலம் பூசணும்னு சொல்லி வரும்போது கடைசியில் தன்னை வந்து எங்கே போனாலும் மறைக்க முடியலன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தினான். திரும்பவும் கேட்குறாரு, மரியாளே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? பல கேள்விகளையும் கேட்டு இது உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை தான் தேடுறாளா இல்லை வேற யாரையாவது தேடிட்டு இருக்காளான்னு சொல்லி பார்த்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த உயிர்த்தெழுந்த நற்செய்தியை ஆண்டவர் மகதலேன மரியாளுக்கு சொல்லி, நீ போய் என்ன பண்ண, என்னுடைய சகோதரர்களுக்கு நீ போய் சொல்லு நான் உயிர்த்தெழுந்தேன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னை தொடாதேன்ட்டார் ஆண்டவர். அப்படின்னா தேவனுடைய வார்த்தை உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் எங்கே தேவனுடைய ரகசியம் மறைச்சு 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 வச்சாலும் என்ன பண்ணுவான், ஆண்டவர் வசனத்தில் தன்னுடைய காரியத்தை மறைச்சு மறைச்சு ரகசியங்களாம் வச்சுக்கிட்டே இருக்காரு. எங்கே ரகசியத்தை வச்சாலும் அந்த வசனத்துக்குள்ளே இருக்கிற ரகசியத்தை தேடி 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 போகிற ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆளுகள், எந்த மாதிரி ஆட்கள் மாறி அந்த சீமோன்கிட்ட சொல்கிறார், இந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவள், பாவியான ஸ்திரீன்னு சொல்லும்போது அதுக்கு கீழே நாம் வாசிக்கும் போது அதிக பாவம் மன்னிக்கப்பட்டதுனால அதிகமாக என்னில் அன்பு கூர்ந்தாள். அப்போ அதே மாதிரி இங்கே என்னை தொடாதேன்னு சொல்லும்போது தேவனுடைய வார்த்தையினுடைய ரகசியங்கள் என்னென்ன இருக்குதோ எங்கெங்கே மறைச்சு மறைச்சு வச்சுருக்காரோ அங்கெல்லாம் என்ன பண்ணுறது, தேடி 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 போகிற யாரு, அதிக பாவம் மன்னிக்கப்பட்டதுனால அதிகமாக தேவனுடைய வார்த்தையில் அன்பு கூர்ந்ததுனால அதிகமான நாட்கள் தேவனுடைய வார்த்தைகளோடு பழகினதுனால தொட்டதுனால கிரியை செஞ்சதுனால இந்த உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே தேடி 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 போய் ரகசியங்களை தேடி கண்டுபிடிச்சி வரும்போது தான் தெரியுது என்னை தொடாதே அப்படின்னா. ரகசியங்கள் எங்கே இருந்தாலும் அதை விடாமல் தேடி 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 போய் தேவனுடைய காரியங்களை கண்டு உணர்ந்து கொள்வது. அப்படி உணர்ந்துட்டாலும் அந்த ரகசியத்தில் வந்து ஜீவன் இருக்குதா இல்லை. அதனால் இன்னைக்கு நிறைய பேர் வந்து தேவனுடைய ரகசியங்களை தேடி தேடி நிறைய தெரிஞ்சுக்குவாங்க. அதிகமான தாகம் இருக்கிறதுனால, தேவனுடைய வார்த்தையை அதிகமாக நேசிக்கிறதுனால, அதிகமாக விருப்பமாக இருக்கிறதுனால தேடி தேடி போய் அநேக காரியங்களை தெரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்சாலும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா அந்த நேரத்தில் என்னை தொடாதே, காரணம் நான் மகிமை அடையவில்லை, நான் பரலோகத்துக்கு போய் மகிமை அடைஞ்சு வந்ததுக்கப்புறம் நீ என்னை தொட்டா போதும். அப்போ இன்றைக்கு நிறைய வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை தேடி தேடி தெரிஞ்சவங்க எல்லாருமே அதை வந்து நடைமுறைப்படுத்த முடியாது. அப்போ தேவனுடைய வார்த்தை மகிமை அடைய வேண்டும், அதை மகிமை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த மகிமை மற்றவர்களுக்கு அது பிரகாசமாக இருக்கும். அப்போ உயிர்த்தெழுந்த நிலைமையில் அதில் மகிமை இருக்காது. அப்போ நம்ம ஒரு நிலைமையிலேருந்து இன்னொரு நிலைமைக்கு நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம், ஏதோ வந்து ஒரு எழுப்புதல் வந்த மாதிரி இருக்கிறோம். ஆனால் எழுப்புதல் வந்து பிரகாசமாக இருந்தால் கூட நம்ம மற்றவர்கள வந்து ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், இங்கே ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னுடைய சகோதர இடத்துல போய் நான் உயிர் தந்தது நீ அறிவி. அப்போ நம்ம வந்து நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துட்டுருக்குறோம், நம்ம மற்ற சகோதரர்களுக்கு போய் சொல்லணும்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தை மகிமை அடைய வேண்டும். அப்போ தான் நாம் வந்து என்ன பண்ணோம், மற்றவங்களுக்கு போய் சொல்ல முடியும். அப்படியாக தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு பல நிலைமையில் தொட்டு அறிந்து உணர்ந்து அநேக காரியங்களை பெற்றிருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை தேவன் உணர்த்தி கொண்டிருக்கிறார். லூக்கா 24:45-49 வரை.
அப்பொழுது வேதவாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவரை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் மூன்றாம் நாள் மரித்தோருக்கு எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருந்தது. அன்றையும் மனந்தின் முதலும் பாவ மதிப்பும் இஸ்ரேல் தொடங்கி சக தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது.
இங்கே தேவனுடைய வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை தொடுவதனால என்ன நடக்குதுன்னா அவருடைய மனது திறக்கப்படுகிறது. நாம் தேவனுடைய வார்த்தையை தொடும் பொழுது என்ன நடக்குதுன்னா, நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய வார்த்தைகளை உணர்ந்து கொள்கிறோம். நம்ம ஸ்கூலில் ஏதாவது படிக்கும்போது ஏதோ ஒரு சப்ஜெக்ட் படித்தோம்னா, படித்து படித்து சிந்திச்சு இந்த கணக்கெல்லாம் போட்டு போட்டு வரும்போது என்ன ஆகுது, நம்முடைய இருதயத்தில் இங்கே தான் தப்பு விட்டுருக்குறோம், இங்கே தான் நம்ம தெரியாமல் இருந்தோம் அப்படிங்கிறது, அந்த தவறு செய்த இடம் நம்மளுக்கு சுட்டி காட்டப்படுகிறது அல்லது அது திருத்தப்படுகிறது. அது மாதிரி இங்கே தேவனுடைய வாழ்க்கையில் நாம் எத்தனை தடவை வாசித்து சிந்தித்தாலும், தேவன் தான் ஒரு மனுஷனுக்கு அவன் எங்கே தவறு செய்திருக்கிறான், எங்கே குறை இருக்கிறது, அந்த காரியத்தை அவன் புரிவது எப்படிங்கிறத தேவனே அவர்களுக்கு உணர்த்துகிறான். இப்படியாக தேவனுடைய வார்த்தையை தொட்டதுனால அவருடைய மனது திறக்கப்பட்டு என்ன சொல்கிறாருன்னா, 46 வசனம் வாசிப்போம். போதும், கிறிஸ்து. அப்போ இயேசுங்கிறத பேர் வரல, கிறிஸ்து. அப்படின்னா தேவனுடைய வார்த்தை பாடுபடவும், 3rd நாளில் மருத்துவர்லேருந்து எழுந்திருக்கும் வேண்டியதாக இருக்கிறது. அன்னைக்கு எழுத்தின்படி 2 நாள் கழித்து 3rd நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தை 2000 வருஷம் கல்லறையில் இருந்த மாதிரி மயம் இல்லாமல் ரகசியங்களை மட்டும் வச்சிருந்து இன்னைக்கு ஜனங்கள் ஆண்டவரை பின்பற்றுறாங்க. ஆனால் 3rd நாள் ஆகும்போது என்ன நடக்குதுன்னா, தேவனுடைய வார்த்தை உயிர்த்தெழுகிறது. உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் அதுக்கு மகிமை கிடைக்கிறது. அதுக்கப்புறம் இன்றைக்கு நாம் 1000வது இருக்கனா, 3வது 1000வது இருக்கிற நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தை உயிர்த்தெழுந்ததாக இருந்து நம்மளுக்கு அது நல்ல தெளிவாக புரிகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 47வது வசனம் வாசிப்போம். போதும். அப்போ தேவனுடைய வார்த்தையை உணர்ந்து கொண்டவங்க எங்கே முதல்ல பிரசங்கிக்கணும்னா, மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும். எந்த ஊரில் ஆரம்பிக்கலாம்? ஆமாம். ஆனால் அவங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, சிலவங்க சில வசனங்களை பிடிச்சிக்குவாங்க, உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது. ஆனால் அதுக்கு முன்னால் என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்குங்கிறத அதை விட்டுருவாங்க. இப்போ சர்வ சிருஷ்டிக்கும் போகிறதுக்கு முன்னால் அவன் இருக்கிற இடத்துல பிரசங்கிக்கணும்ல. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் முதல்ல எங்கே பிரசங்கிக்கப்படணும்? எருசலேமில். தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கம் பண்ணப்படும் வேண்டியது. எருசலேம்னா என்ன, எங்கே பிரசங்கிக்கலாம்? இங்கே நேராக எருசலேமில் போய் பிரசங்கிக்கலாமா? அப்படி இல்லை. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் போதும். அந்த வசனத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, பூமியின் கடைசி பரியந்தங்கிறது தான் தெளிவாக சொல்லுவாங்களோடைய. பரிசுத்தாவி வரும்போது பலன் அடைந்து, முதல்ல பரிசுத்தாவி வந்தோன்னா தனி ஒரு பலன் கிடைக்கும். வசனத்தை எப்படி மாற்றி மாற்றி பேசினாலும் நல்ல ஞானமாக பேசுவாங்க. அப்படி பலன் இல்லைன்னா மனப்பாடம் வசனம் தான் ஒப்பிக்க முடியும். பலன் அடைந்து முதலாவது எருசலேமில். எருசலேமில் எந்த ஊரில், எந்த ஊர் எருசலேம்னு வச்சுக்கலாம். எருசலேம்னா தேவ ஜனங்கள் மத்தியில் தான் முதலாவது பாவம் மன்னிப்பும் மனம் திரும்புதலையும் குறித்து பிரசங்கிக்கணும். சமரியாங்கிறது வேற ஒரு. சமரியாங்கிறது என்னன்னா, புறஜாதியிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் தான் சமரியா ஜனம். எருசலேம் வாசிகள், எருசலேம் ஜனனா 100க்கு 100 கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம். யூதேயா வந்து தேவனுடைய ஆசரிப்பு முறைகளை பின்பற்றுற ஜனங்கள். ராபோஜனா ஞானஸ்தானம் இதெல்லாம் ஆசரிப்பு முறைகளை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஜனங்களுக்கு. அப்போ எருசலேமுங்கிறது முதலாவது தேவனுடைய வார்த்தைகளை தெரிந்திருக்கிற ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதல் இருக்கணும். அதுக்கப்புறம் யூதேயா ஆசரிப்பு முறைகளை, இன்னைக்கு ஒவ்வொரு சபையில் ஒவ்வொரு விதமான ஆசரிப்பு முறைகள் இருக்கிறது. அப்போ அந்த ஆசரிப்பு முறைகளில் பின்பற்றுகிறவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கணும். அதுக்கப்புறம் சமேரியா, சமேரியாங்கிறது மூணாவது தான், புறஜாதியிலிருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு அறிவிக்கணும். சமேரியா முடிஞ்சதுக்கப்புறம் தான் இங்கிருந்து பூமியின் கடைசி வரைக்கும் ஓடணும். ஆனால் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டோன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, சொந்த ஜனங்களுக்கு முன்னால் சாட்சியாக இருக்க மாட்டாங்க, அல்லது தேவ ஜனங்களுக்கு சாட்சியாக இருக்க மாட்டாங்க. ஒன்றுமே தெரியாத புறஜாதி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட ஓடி அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது, இங்கே வா ஆண்டவர் உனக்கு எல்லாம் செய்வார்னு சொல்லிட்டு கூட்டமான கூட்டத்தை கூட்டி கலாட்டா பண்ணி ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம். ஆ, அதுக்கு முன்னால
யாவையும்
கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்ப ஆண்டவர் சொன்னதை யார் இன்னைக்கு சொல்றா இல்லையா, யாரும் சொல்றது
இல்லையா,
அவ்வளவுதான். அப்போ ஆண்டவர் வந்து தெளிவா எல்லாமே கரெக்டா ஞானமா எழுதியிருக்கார். லூக்கா 24:48-49,
நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார்.
ஆ, போதும். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை அல்லது பரிசுத்தாவி கிடைக்கணும் அப்படின்னா எங்க காத்திருக்கணும்னா, எருசலேம்ல காத்திருக்கணும். காத்திருக்கிறதுக்கு மனசில் நேரம் இல்லை. எப்படி எருசலேம்னா நேரம் இங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி எருசலேமில் போய் காத்திருக்கிறதா, சபையில் காத்திருக்கிறதா, சபையிலையும் காத்திருக்க சொல்லுது எருசலேமில். அப்போ தேவனுடைய வார்த்தையிலே காத்திருக்கணும். அப்போ பரிசுத்தாவி பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இந்த பெந்தகோஸ்தே என்கிற பண்டிகை அன்னைக்கு எல்லாரும் எருசலேமில் மேல் வீட்டில் கூடியிருந்தாங்க. அந்த கூடியிருந்த ஜனங்கள் எல்லாருமே யூத ஜனங்கள், அவங்க எல்லாருமே 50வது நாள் பெந்தகோஸ்து பண்டிகையை கொண்டாடுறதுக்கு வேண்டி எல்லா ஜனங்களும் இருக்கிற சமயத்தில் இவங்க வந்து மேல் வீட்டில் கூடியிருந்து தேவனுக்கு பரிசுத்தாவிக்காக காத்திருக்காங்க. அப்போ இந்த எல்லா ஜனங்களும் பஸ்கா பண்டிகையை சரியானபடி ஆசரிச்சிருக்காங்க. அப்போ பரிசுத்தாவிக்காக காத்திருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். பஸ்கா பண்டிகைன்னு சொன்னால் கிறிஸ்துவாகிய பஸ்காவாகிய அப்பம் நம்மளுக்காக பிற்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து அதை தெளிவாக செயல்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்து தேவனுடைய வார்த்தைகளை காத்திருந்தாதான் அவங்களுக்கு பரிசுத்தாவி கிடைக்கும். இல்லாட்டினா காத்திருந்தாங்கன்னா ஏதோ ஒரு ஆவி கிடைக்கும். அந்த கிடைக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவிங்கிறத அவங்க ஊழியம் செய்கிறத பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். பரிசுத்தாவியில் ஊழியம் செய்கிறாங்களா, இந்த வேற ஏதாவது சொந்த கடன் வாங்கின ஆவியில், அல்லது காசு கொடுத்து வாங்கிட்டு வந்த ஆவியில், அல்லது வெளிநாட்டு ஆவியில் வந்து கிரியை செய்கிறாங்களாங்கிறத அந்த கிரியை செய்கிற ஆவியை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் அவங்களுக்கு என்ன ஆவி இருக்குது. அதனால் பரிசுத்தாவியில் ஒரு வல்லமை என்னன்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்தாவியில் ஒரு வரம், பரிசுத்தாவியில் வந்து அநேக வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அநேக வரங்களில் ஆவிகளை பகுத்தறிகிற வரம். அப்போ பரிசுத்தாவி பெற்றவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க எந்த ஆவியில் இந்த காரியங்கள்லாம் செய்கிறாங்க. பலவிதமான ஆவிகளில் வந்து அற்புத அடையாளம் நடக்கும். பலவிதமான ஆவிகளில் பலவிதமான நினச்சி கூட பார்க்க முடியாத அதிசயமான காரியங்கள் நடக்கும். ஆனால் தேவனுடைய ஆவியில் நடக்குதா அல்லது வேறு ஆவியில் நடக்கிறதாங்கிறத பகுத்தறிய வேண்டும். அப்படியாக தேவனுடைய வார்த்தைகளிலே காத்திருக்கிறவர்களுக்கு தேவனுடைய ஆவி அருளப்படுகிறது. அந்த தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை பேசும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை ஒப்பிட்டு தான் பேசுவாங்க. இல்லாட்டினா அந்த உலக பிரகாரமான வார்த்தைகளையும் தேவனுடைய வார்த்தையினை கலந்து போட்டு சிரிக்க வச்சு தமாஸ் பண்ணிட்டு கிடப்பாங்க. அப்போ பரிசுத்தாவியில் நிரம்பி இருக்கிறவங்க தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய ஆவியோடு ஒப்பிட்டு தான் பேசுவாங்க. இல்லாட்டினா தேவனுடைய வார்த்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா மனுஷனுடைய ஆவியோடு ஒப்பிட்டு அல்லது மனுஷனுடைய உதாரணங்களோடு ஒப்பிட்டு பேசி அன்றைக்கு நிறைய குழப்பமடை பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த ஆவிக்காக காத்திருந்து எந்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று. அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தையில் நாம் கேட்குறோம், சிந்திக்கிற தியானிக்கிறோம், நம்மளுக்குள்ளே பரிசுத்தாய் வருது, நாம் பேசுகிறோம், நிறைய சாட்சியாக இருக்கிறோம். இப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏன் வந்து ஆசீர்வாதம் வரமாட்டேங்குது அப்படின்னா, நம்ம நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது ஒன்று, நம்ம வாசிக்கிறது ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் கை கொள்வது ஒன்று, நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது ஒன்றுன்னு சொல்லி இப்படி தனித்தனியாக இருக்கும்போது அஞ்சு விரல் மாதிரி அப்படியே தனித்தனியாக நின்றுக்குது. என்னமோ ஞாயிற்றுக்கிழமை தோறும் பிரசங்கம் கேட்குறோம், ராசிங்களை கொஞ்சம் சிந்திச்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறோம், மற்றவங்களுக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்சது செய்கிறோம், அதே மாதிரி ஏதோ நம்ம நற்கிரிகளும் சொல்லிட்டு நம்மளுக்குன்னு கொஞ்சம் நற்கிரிகளை வச்சுருக்கிறோம், இதுதான் நம்முடைய நற்கிரியை அப்படின்னு சொல்லி நம்ம கனெக்ட் பண்ணி செஞ்சிட்ருக்கிறோம். இப்படி வந்து பல விதமான காரியங்கள் நம்மளுக்குள்ளே இருக்குது, ஆனால் அந்த நாலஞ்சு காரியங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு செயலாக மாறமாட்டேன். அப்போ இந்த எல்லா கிரியிலும் ஒன்றோடு ஒன்று இணையும் பொழுது தான் நம்ம வந்து நற்கிரிகள் செய்வதில் நம் வல்லவர்களாக மாற முடியும். அப்போ இன்றைக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்குது, நடைமுறைப்படுத்துவது எப்போ அப்படின்னா என்றைக்காவது நம்மளுக்கு ஆபத்து கஷ்டம் துன்பம் வரும்பொழுது தான் நம்ம ஆண்டவரை தேடுறோம், நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். அதுக்கு முன்னால் வந்து நம்மளுக்கு இது தெரியும் அது தெரியும், நேரம் வரும்போது பார்த்துக்கலாம், அது காலம் வரும்போது பார்த்துக்கலாம்னு சொல்லி நான் உக்காண்டிருக்கிறோம். அப்படியாக இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையுடைய வல்லமை நம்மளுக்குள்ள வந்து கிரியை செய்யாமல் இருக்குது. கிரியை செஞ்சாலும் நம்ம வந்து அந்த கிரியை செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய சரீரத்தை மாற்றி அமைச்சிக்காமல் இருக்கிறோம். அதனால் நாம் தேவனுடைய வார்த்தைகளை அனுதினம் கேட்கிறோம், சிந்திக்கிறோம், தியானிக்கிறோம். நாம் கிரியை செய்யலாக இருக்கும்போது அந்த கிரியைகள் நம்மளுக்கு தேவனுடைய வல்லமையை கொண்டு வந்து நம்மளுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.